புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அரும்பாக்கம் துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ கல்லூரியின் கணிதத்துறை இணை பேராசிரியர், தேசிய விருதாளர் முனைவர் ஆர் சிவராமன் அவர்கள் காண்பதெல்லாம் கணிதம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுக்கோட்டை எஸ் ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கு சாமிநாதன் அவர்களுடன் வழங்கிய கலந்துரையாடலை கேட்கலாம். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க இருப்பது காண்பதெல்லாம் கணிதம் என்ற நிகழ்ச்சியிலே கணக்கு என்பது என்ன, கணக்கு என்பதன் மூலம் நாம் காணக்கூடிய தொலைக்காட்சி அல்லது வானொலி பிற நிகழ்ச்சிகளிலும் கணக்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும், கணக்கின் மூலம் நாம் அடையக்கூடிய பயன்களை பற்றியும் நம்மிடையே உரையாற்ற டாக்டர் சிவராமன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருகன வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் நமக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் அவற்றை தீர்க்கும் முறைகளையும் பற்றி கேட்போம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் உள்ள துவாரகாதாஸ் கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ கல்லூரி என்னும் கல்லூரியில் கணித பேராசிரியராக தற்சமயம் நான் பணிபுரிந்து வருகிறேன். கணித பரப்புதலை என்னது உயிர் மூச்சாக கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு அதை பணியாற்றி கொண்டு வருகிறேன். இந்த பணிக்காக பலர் எனக்கு உதவி புரிந்து வருகின்றார்கள். அதனை முன்னிட்டு இந்த பொழிவை நான் கொடுக்க விரும்புகிறேன்.
சார் வணக்கம். சார், மக்களுக்கும் எண்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார், அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார்.
எண்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு மனிதன் தோன்றிய காலம் முதலே வந்துருச்சுன்னு தான் நான் நினைப்பேன் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் தன்னுடைய நாகரீக முன்னேற்றத்துக்கு எண்களை கொண்டு தான் முதன் முதல் அடியே எடுத்து வச்சாங்க. உதாரணத்துக்கு அவனுடைய வீடு அமைக்கிறதுக்கோ, பாதுகாப்பு அம்சங்களை கருதி சில விஷயங்கள் செஞ்சதுக்கோ, இல்லைன்னா வந்து எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கை சார்ந்து வரும்போது அந்த எண்கள் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு எவ்வளோ இது மாதிரி வருது அப்படிங்கிறத ஒரு எலும்பில் குறித்ததாக தகவல் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு குறியீடு மாதிரி போட்டு அதில் குறிச்சிப்பாங்க. அது வந்து 27 குறியீடுகள் இருக்குது அந்த நிலவின் காலமாக அது பார்க்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்ச நிறைய எலும்பு துண்டுகள், லெபோம்போ எலும்பு துண்டுகள், இஷாங்கோ அப்படிங்கிற எலும்பு துண்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகளாக இருக்குது. அதனால் மனிதனுக்கும் எண்களுக்கும் உள்ள தொடர்பு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 50,000 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து.
50,000 ஆண்டுகளுக்கு முன்பாடு எலும்புகளில் எழுதி வச்சாங்கிறத வச்சு தான் கணக்காக சொல்ல முடியுமா சார், அல்லது வேறு வகையில் சொல்ல முடியுமா?
அதான் சார், கணிதம் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த காலகட்டம் எளிமையான முறையில் தான் இருந்தது. அப்போ அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற கணிதம் அது. ஆனால் இன்றைக்கி நமக்கு கணிதம் பல்வேறு வழிகளில் தேவைப்படுது. அப்போ அன்னைக்கு ஏற்ற கணிதத்துக்கு அவங்க அதை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி நமக்கு தேவையான கணிதம் அதெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு ரொம்ப உயர்நிலையில் இருக்குது. அப்போ அந்தந்த காலத்துக்குள்ள கணிதத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி சொல்ல வரேன்.
விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதனால கணிதங்கள் மாறுபட்டிருக்கிறது என்ன நினைக்கிறீங்களா?
விஞ்ஞானம் மட்டும் இல்லை, மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப கணிதமும் எப்படி மனிதர்கள் வந்து காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்களோ, கணிதமும் அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன்.
இயற்கைக்கும் எண்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லாமா சார்?
இயற்கையில் இருக்கக்கூடிய நிறைய உதாரணங்களை ஓரிரு உதாரணங்கள் மட்டும் நான் இதுக்கு சொல்கிறேன் சார், காலம் கருதி. என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுத் அமெரிக்கா நாடு அந்த அமேசான் காடுகளில் சிக்காடா அப்படிங்கிற ஒரு சின்ன பூச்சி உயிர் வகை இருக்குது, உயிரினம். அந்த உயிரினங்கள் வந்து 13 ஆண்டுகளுக்கோ இல்லது 17 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உருவாகும், மற்ற காலகட்டத்தில் உருவாகாது. இதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 13, 17 பகா எண்கள். பகா எண்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த எண்ணையும் ஒன்றையும் தவிர வேறு வகுதிகள் இருக்காது, வேறு எந்த எண்ணும் வகுக்க முடியாது. அப்போ இந்த கால அளவில் அது உற்பத்தி ஆகும்போது நடுவில் 4 ஆண்டு, 6 ஆண்டு, 5 ஆண்டு கால அளவில் இருக்கக்கூடிய உயிரினம் அது பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய, அப்போ அதனுடைய வாழ்க்கை முறையில் அது சர்வை வாரத்துக்கு, அதாவது உயிர் வாழறதுக்கு அதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் கணிதத்தோடு அதுக்கு இதில் சிக்காடாக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் இயற்கையில் இந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு அற்புதமான உதாரணம். அதே மாதிரி வேறு சில உயிரினங்களுக்கும் இதே மாதிரி லைஃப் சைக்கிள் பகா எண்களுடைய இதில் அவங்க வாழ்க்கை இதில் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையே திட்டமிட்டு கொண்டு வந்ததா இல்லை எப்படி அமைஞ்சதுங்கிறது இன்னும் மர்மமாக தான் இருக்குது.
சார், மக்களுக்கு பூச்சிகளுக்கும் எண்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாமா சார்?
பார்த்தீங்கன்னா இந்த நத்தை ஓடு இருக்குங்களா, நத்தை ஓடில் வரக்கூடிய அந்த ஸ்பைரல் அதாவது சுழல் வடிவம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இதுலேருந்து இன்னொரு லேயருக்கு உள்ள தகவு பார்த்தீங்கன்னா தங்க விகிதம் அப்படின்னு சொல்லி கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற நம்பர். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.6 8 1 8 இது வந்து நத்தை மாதிரியோ இல்லை நம்ம டிஎன்ஏ மூலக்கூறில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் கிட்டத்தட்ட இந்த எண்கள் தான் வருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அண்டத்தில் பேரண்டத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பால்வழி இதெல்லாம் இருக்கு பாருங்கள், கேலக்சியெல்லாம் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இதுக்கு கூட இந்த அந்த சுழல் வடிவத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த சுற்றுவட்ட பாதையில் அந்த ஒவ்வொரு சுழலுக்கும் உள்ள அந்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க விகிதமாக இருக்குது, தங்க நம்ப. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்தது, கடவுளுடைய இல்லை ஏதோ ஒரு சக்தி தான் இது ஆட்படுத்துது அப்படிங்கிறது என்னோட
அப்பாற்பட்டது. எண்களுக்கும் பூக்களுக்கும் உள்ள தொடர்பு ஏதாவது இருக்கா சார், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்?
இதழ்கள் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் ரெண்டு இப்போ இது இருக்குது சார், தொடர் வரிசை இருக்குது. ஒன்று வந்து ஃபிபனாச்சி தொடர் வரிசை, இன்னொன்று லூகாஸ் தொடர் வரிசை. இப்போ ஃபிபனாச்சி தொடர் வரிசையில் எப்படி இருக்குன்னா முதல்ல 1 1 ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் இதில் 1 2 1 கூட்டினா 2, அடுத்தது 1 2 கூட்டினா 3, அப்புறம் 2 3 கூட்டினா 5, அப்புறம் 3 5 கூட்டினா 8. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக 2 நம்பர் கூட்டால் அடுத்த எண் வரும், பகா எண் வரணும், எல்லா எண்ணும் வரும், குறிப்பிட்ட எண்கள் வரும். இப்போ இதில் 4 6 வராது, இப்போ நான் சொன்னதில் 4 6 7 வராது, இங்கே விட்டு போனதெல்லாம் இந்த லூகா சீக்வன்ஸில் வரும். அப்போ இப்போ என்ன பார்த்து நிறைய வகையான ரோஜா மலர் எடுத்திங்கன்னா 5 இதழ்கள் இருக்கும், சில இதில் 3 இதழ் இருக்கும் சில பூவில், சில இதில் அப்போ முக்கால்வாசி நமக்கு தெரிஞ்ச மலர்களுடைய இதழ்களை கவுண்ட் பெட்டல்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபிபனாச்சி சீக்வன்ஸோட அளவில் தான் வரும்.
செம்பருத்தியை பொறுத்தவரையிலையும் ஓர் இதழ் செம்பருத்தி தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம், அதில் அடுக்குதல் செம்பருத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்
இருக்குது? ஆ அந்த 1 ஃபிபனாச்சி தானே, 1 1 தான் ஆரம்பிக்கிறோம், 1 1 தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச பெரும்பாலான இதில் இது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா இதில் வராது, இப்போ 4 இதழ் இருக்கக்கூடியது ஃபிபனாச்சியில் 4 வராது, அது லூகாஸில் வந்துடும். அப்போது இதில் வராதது அதில் வரும். அப்போ இந்த தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் தான் 99% இதில் வருது. இதை தாண்டிய அதிகபட்சமான ஆராய்ச்சியில் ஃபைலோடாக்சஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது பாட்னியில், இதழ் இதில் பார்த்திங்கன்னா மரங்கள் சார்ந்த இதில் அந்த ஃபைலோடாக்சஸ் அப்படிங்கிறது இதழ் அந்த இதுவில் ஒரு கொடியில் எப்படி அது படுறது எந்த விதத்தில் படுறது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி அங்கேயும் நம்ம இந்த தங்க விகிதம் தான் வருது. அந்த மாதிரி அமைப்பில் வந்தால் தான் அத்தனை ஸ்டெம்முக்கு இப்போ ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கு கீழே நேராக கீழ் இன்னொரு இலை வராது, கொஞ்சம் தள்ளி தான் வரும். அப்போ அந்த தள்ளி வரும்போது இந்த இலைக்கும் அந்த இலைக்கும் உள்ள இது கோணத்தை நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா தோராயமாக 137.5 இருக்கும். அது ஏன் அந்த அந்த கோணத்துக்கு பேர் தங்க விகித கோணம், கோல்டன் ஆங்கிள். அது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்தால் தான் ஆராய்ச்சி படி என்ன கண்டுபிடிக்கிறோம், அதிகபட்சமான அந்த குளோரோஃபில் ப்ராசஸ்க்கு சிந்தசிஸுக்கு அது அதாவது ஒளி சேர்க்கைக்கு அது கரெக்டான முறையில் நீரோ இல்லை ஒளியோ சூரியன் ஒளி வந்து படர்ந்து அந்த செடி வந்து நல்லா வளரும். இப்போ நீங்கள் இதுக்கு கம்மியான கோணத்துலையும் வரும், ஆனால் அது சீக்கிரத்தில் இப்போ எல்லா இதுக்கும் முழுமையாக போயிடுச்சு. அப்போ அதிகபட்சமான இது வேணும் அப்படின்னா இந்த கோணத்தில் வரும். இப்போ இது இந்த ஸ்டெம் அந்த லீவ்ஸ் எல்லாம் எப்படி அந்த அதுவே சுழன்ற அந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இப்போ சில மரங்கள்லாம் சீக்கிரமே பட்டு போயிடுது, காரணம் என்னன்னா இந்த அமைப்பில் இல்லாமல் போகும். அதுதான் அந்த மாதிரி
தொட்டாசனி இலைகள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் இதே முறையில் தான் செயல்படுமா சார்?
இதே முறை தான் பெரும்பாலான இது இப்படி தான் இருக்கும் அமைப்பு, இப்படி தான் இது சார்ந்த படிப்பு தான் இந்த ஃபைலோடாக்சஸ் அப்படின்னு.
சார் வேளாண்மையில் கணக்கு எப்படி பொருந்தி வருகிறதுன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ 1 ஏக்கர் நிலத்தில் நெல் விதைக்கணும்னா அந்த எத்தனை கிலோ, 15 கிலோ அல்லது 10 கிலோ அப்படின்னு கணக்கிட்டு தான் விதைக்கிறாங்க, அந்த மாதிரி விதைக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா, அதை எப்படி செய்வாங்க?
இது வந்து வேளாண்மையில் பண்ணுறது வந்து அந்த இதை பொருளை சார்ந்தது தான் சார். இப்போ நெல்லுக்கு ஒரு கணக்கு இருக்குது, இந்த மாதிரி கணக்குகள் நம்ம பழந்தமிழர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது நெல்லுக்கு உரிய அந்த அளவு வச்சு எப்படி சொல்கிறது, அந்த பரப்பை பொறுத்து நீங்கள் அது எவ்வளோ நெல் வரணும், இந்த பரப்புக்கு பரப்பு அளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நெல் மூட்டை போடலாம், இவ்வளோ நெல் அளவு வைக்கலாம், இல்லை நீங்கள் நெல் அளவு கொடுத்தா இவ்வளோ பரப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த கணித
வாய்ப்பு 1 ஏக்கர் அப்படின்னா
சூத்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பழந்தமிழ் காலத்தில் அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு அதுக்குள்ள ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த பாடத்தில் அதெல்லாம் பார்க்குறோம்.
இன்னைக்கு வந்து வேளாண்மைக்கு இன்னைக்கு உள்ளது நிறைய
வேறுபாடு இருக்குது. இன்னைக்கு வந்து விஞ்ஞான முறைகள் நிறைய இருக்குது, வேறுபாடுங்கிறதோட அன்னைக்கு அடிப்படையான முறையில் பண்ணாங்க, எம்பிரிக்கல் ட்ரீட்மெண்ட் அது, அதாவது தோராயமான பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய அனுபவபூர்வமாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு.
சார் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்களே, அது பழங்கால முறைக்கும் இன்றைய கால நவீன முறைக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ அதிகமான விளைச்சல் கிடைக்கிறதுக்கும் இது உதாரணமாக இருக்கா அல்லது முன்னேற்றமாக இருக்கா?
இல்லை சார், ஹைப்ரிட்ல என்ன என்ன நம்மளுக்கு உற்பத்தி சார்ந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்தோடனே பசுமை புரட்சியை வந்ததுக்கப்புறம் ஹைப்ரிட்டு நிறைய பயன்படுத்துகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அதில் என்ன ஆபத்துன்னா உற்பத்தி அளவு அதிகமாகுமே தவிர அதோடைய குவாலிட்டி என்ன ஆகும், அதோடைய இது என்ன ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இப்போது உங்களால் ஒரு அஞ்சு ஒரு கையில் எவ்வளோ கொல்ல முடியுமோ அவ்வளோ கொள்ள அளவு தான் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு கைக்கு மூணு கைக்கு உள்ளதை வச்சா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிக்கணும், அது ரொம்ப நேரம் பிடிச்சிக்க முடியாது உங்களால். ஸோ இதுதான் பிரச்சனை அதில். ஸோ
என்ன தூக்க
ஒளி சிதறல் இது வந்து பிரிசம் வச்சாக்க ஏழு நிறமாலையில வரும் அப்படிங்கறது நிறமாலை சொல்றோம். அந்த ஏழுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்பர்ல ஆராய்ச்சி பண்ணால் நான் ஏழுங்கிறது பகா என்ன பார்ப்பேன். ஸோ ஏழு ஒன்டோஸ் ஆஃப் செவன் அப்படிங்கிற ஒரு இதில் ஏழின் அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் டாக் கொடுக்கும்போது இதை பற்றி நான் சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு டவுட், ஏன் ஆறு நிறங்கள் வரக்கூடாது, எட்டு நிறங்கள் வரக்கூடாது? அப்போ ப்ரைமரி கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான நிறங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு தான் வருது. அந்த ஏழுங்கிறது எங்களோட இதில் வார நாட்கள் ஏழு, நம்ம பார்த்த கண்ணால் பார்த்த கிரகங்கள் ஏழு. இப்போ நீங்கள் சொன்னது தான் முதல்ல எண்களால் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அது ஒரு இது.
வலசை பறவைகளில் கணிதங்கள் எப்படி சாத்தியமாக சார்?
பறவைகளில் நிறைய வலசை பறவை மட்டும் இல்லை, நிறைய பறவைகள் இருக்குது. இப்போ அதில் வந்து இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் அதை பற்றி பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ வசதி இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பறவைகளுடைய தலையில் குறிப்பிட்டு அந்த கேமரா அந்த இதெல்லாம் பொருத்தி சென்சார்லாம் பொருத்தி சென்சார் பொறுத்துற மேக்னெட்டிக் சென்சார் பொறுத்துறாங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபமானா அதோடைய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த மெமரியில் அந்த மேக்னெட்டிக் சென்சாரில் ஒரு கிளிக் ஆகுது. அது ரொம்ப உயரமாக ஒரு அடிக்கு மேலே பறந்தால் அந்த மேக்னெட்டிக் சென்சாரில் அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குது. அது அந்த கண்டம் விட்டு கண்டம் பறக்கும்போது அந்த கடலுடைய அமைப்புக்கு அந்த டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலையை பொறுத்து அந்த இதை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து அது வந்து அந்த சென்சாரை மாற்றிக்குதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட அடிக்கு பறந்தால் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த சென்சாரில் அதிகமான வெப்பம் வந்ததுன்னா கொஞ்சம் மேலே போயிடுது அது. அப்போ மேலே போனாக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அதுக்கு அப்படின்னு. ரெண்டாவது ராமானுஜன் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில் இந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வி ஷேப்பில்
பறவைகள் பறக்கும்போது வி ஷேப்பில் பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எதாவது கணிதம் இருக்கா சார்?
ஷேப்பில் பறக்கும். அது வி ஷேப்பில் பறக்குறது என்னென்னா ஒரு பறவை லீடு மாதிரி அது முதல் பறவை. அது வந்து போனவுடனே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அது பின்னாடி வந்துடும். அது நம்ம பார்க்குறோமான்னு தெரியல. இது
ஆராய்ச்சி போகிற பறவை பின்னாடி வந்து
அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது ஆமாம் அது வந்துடும். டேர்ன் போட்டு தான் பண்ணும். ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் அது பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அந்த மாதிரி வரும். அதில் இந்த வீக் இடைப்பட்டு உள்ள கோணம் வந்து தோராயமாக 130 டிகிரி இருக்கும்.
ஆறுகளும் நீர் பரப்பும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கும் கணிதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது?
நிறைய இருக்குது சார், நான் கூட அதை பற்றி பேசியிருக்கேன். நதிகள் அப்படின்னு வரும்போது அந்த வளைவு சுழிவுகள் நிறைய இருக்கும், நேராக போகாது நிறைய நதிகள். இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரு இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நதிகளுடைய வளைவு நீளம் இருக்குது பாருங்கள். அந்த வளைவு நீளத்தையும் இப்போ இங்கே ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இன்னொரு புள்ளியில் போய் கடலில் போய் முடியுது. அந்த வளைவு நீளத்தையும் நேர்கோட்டில் நீங்கள் நேர்கோடு போகிறதுனா ஒரு நீளம் வரும், இதுவும் அதுவும் மாறும். ஏன்னா வளைஞ்சு போகும்போது தொலைவு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வளைவு நீளத்தையும் நேர்கோடு நீளத்தையும் வகுத்தீங்கன்னா நேர்கோட்டு நீளம் கீழே வரணும் பகுதியில், இது தொகுதியில் வந்து மேலே வந்து வளைவு கோட்டு நீளம் வரணும், நேர்கோட்டு நீளம் கீழே வரும் டினாமினேட்டர் பகுதியில் வரணும். இது ரெண்டுத்தோடைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக என்ன நம்பர் என்ன பை வரும். இது வந்து உலக அளவில் நைல் நதியிலேருந்து இருக்கக்கூடிய அமேசான் நதியிலேருந்து எல்லா பெரிய நதிக்கும் வரும், சின்ன நதிக்கு வராது. மிகப்பெரிய நதிகள் இருக்கு பாருங்க, ஒரு 12-15 சொல்லும் உலக அளவில். கங்கை அளவு அந்த மாதிரி நதிகளுக்கெல்லாம் வரும், ரொம்ப குறுகிய நீளம் இருக்கிறதுக்கு வராது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பைங்கிற மாதிரி நம்பருக்கு எப்படி இது சம்மந்தப்படுது அப்படின்னு இது ஆராய்ச்சி பண்ணி பண்ணிருக்காங்க. பாருங்க
பறவைகள் கூடு கட்டுறது அது அதற்குன்னு ஏதாவது கணக்கு முறை இருக்குதா சார்? இப்போ தூக்கணாங்குருவி வந்து தனது கூடு அமைக்கும் போது நேராக உள்ளே போகாமல் உள்ள திரும்பி மறுபடியும் உள்ளே போகிற மாதிரி அமைப்பில் தான் கட்டுதுங்கிறாங்க. இது வந்து ஏதாவது கணிதத்தில் வருமா?
இல்லை இதுக்கு வந்து எனக்கு சரியான இது தெரியல சார். ஆனால் இதை வந்து ஆர்னித்தாலஜி படித்த பறவைகளுடைய இதில் பண்ணவங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, பறவைகளின் கூடு வந்து அந்தந்த பறவைக்குன்னு ஒரு வடிவம் மனசில் வச்சுக்குதான், அதை வச்சுட்டு தான் அதை பண்ணுது. ஆனால் ஏன் அந்த பறவைக்கு அந்த வடிவம் வருதுங்கிறது இன்னும் எனக்கு
பணம். அதே உரத்தில் கூடு வந்து காக்கை வந்து வெளிப்பக்கமாக கூடு கட்டினுச்சுன்னா மழை குறைவாக இருக்குமா, உள்பக்கமாக கட்டினுச்சுனா மழை கூட இருக்கும்பாங்க அந்த மாதிரி? இல்லை அது வந்து அறிவுபூர்வமாக இல்லைனாலும் வந்து கணக்காக செய்யுது அப்படிங்கிறது
ஏன்னா அதுக்கு தட்டு மாதிரி தான் பண்ணும், போல் மாதிரி தான் கொடுக்கணும். ஆமாம், அப்படிலாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இன்னும் ஆராய்ச்சி பண்ணாமல் கணக்கோட இருக்கு. அதாவது அதுங்களுக்கு அந்த இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுங்களுக்கு அந்த வடிவம் சார்ந்த நல்ல நுண்ணறிவு இருக்குது. ஆனால் ஏன் அப்படி பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியல சார், அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல.
சார், என் எட்டு பற்றி நேர்களை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
என் எட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் இப்போ நம்ம கூட எட்டாந்தேதினா பண்ணாதீங்க ராசி இல்லை அப்படிலாம் இந்த மாதிரி நிறைய இதில் சொல்லாமல் 13 அந்த மாதிரி சொல்லுவாங்க.
13 பொறுத்தவரை நம்ம நாட்டில் சொல்கிறது சார், ஃபாரினில் தான் சொல்லுவாங்க. அது
ஃபாரினில் சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் சொல்கிறது இல்லை. அதுக்கு அது பெரிய கதை, அதாவது வேண்டாம். அப்போ எட்டு அப்படின்னு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, எட்டாந்தேதி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அஷ்டலட்சுமி கும்பிட்றாங்க, அஷ்டம்ங்கிறது எட்டு. அப்போது அவங்களுக்கு தேவையானப்போ எட்டு எடுத்துப்பாங்க, விட்டுடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
இல்லை, பொதுவாக நம்ம இந்திய பரம்பரையில் என்னென்னா எட்டுங்கிறது வந்து கிருஷ்ணன் பிறந்தது, கிருஷ்ணன் வந்து எட்டாவதாக பிறந்தான் சார். அந்த கிருஷ்ணனா வந்தனால
இப்போ இங்கே வந்து அப்படி சொல்கிறோம் இல்லையா, இதே தான் அந்த 13 லாஸ்ட் சப்பரில் ஜீசஸை சேர்த்து 12 அவருடைய 12 சீடர்களும் அவரும் சேர்த்து 13 பேர் சாப்பிட்டதுனால அந்த மாதிரி அவருக்கு அடுத்த நாள்
மாட்டிக்கிட்டாங்க.
எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து எண்களுக்கு அதனால நான் 8 பிரச்சனை இல்லை, 13 பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையை தவிர ஆமாம் வளர்க்கப்படலை. இதில் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, இந்த 13 அப்படிங்கிறத தப்பு இந்த மாதிரி மூட நம்பிக்கைன்னு இது பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் என்ன பண்ணார், 13 கிளப்புன்னே ஒரு கிளப் ஆரம்பித்து கட்டாயமாக அவங்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க கூட பணியாற்றினவங்கலாம் கூப்பிட்டு கரெக்டாக, அது வெள்ளிக்கிழமைனா ரொம்ப பயப்படுவாங்க, 13 வெள்ளிக்கிழமை வந்தேன்னா அது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையாக பார்த்து மாதம் மாதம் வந்து அவங்க கூடி 13 பேர் வச்சு கிட்ட 40 அதை பண்ணாங்க, யாருக்கும் எதுவும் ஆகலை அது அந்த 13 பேருக்கும். ஸோ இது அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சார். அதனால் அது 8 சிறப்பு என்னன்னு கேட்டிங்க, கணித ரீதியாகவோ இல்லை மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டுக்கு 8 பிட் இருக்கும் நம்ம பார்க்கும்போது. அதுமாரி பேஸ் சிஸ்டமில் ஆக்டல் சிஸ்டம் சொல்லுவோம், பேஸ் அடி அடிமானம் வந்து 8 அடிமானம் வந்து ஆக்டல், அது நம்ம நிறைய 8. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3 உலகத்தில் இப்போது 2 குவாட்ரண்ட்டுங்கிறது 4 பிரிவு வரும், 3 8 வரும், 8 ஆக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது. அது இது வந்து 2 குவாட்ரண்ட்னு சொல்கிறோம், அது ஆக்டன்ட் 8. அந்த மாதிரி 8 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லா எண்களுக்கும் இருக்கிற சிறப்புமே 8 வரும். எனக்கு நம்பர் தேரியில் நான் சொல்கிறது 8 சிறப்பு என்ன சொல்லுவேன்னா, 8 படி 3, 8×8×8 3 பெருக்குனிங்கன்னா 512 வரும். அந்த 512 வரக்கூடிய விடையில் இலக்கங்களை கூட்டுங்க, 5, 1, 2 திருப்பி. அப்போது அந்த 8 பெருக்கி வர விடைய அந்த இலக்கங்களை கூட்டுத்தொகை பண்ணிங்கன்னா திருப்பி 8 வந்து, இந்த மாதிரி 5 நம்பர் தான் இருக்குது, 5 எண்கள் தான், அதில் மிக குறைந்த எண் 8. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சொல்லலாம்.
தராசின் முக்கியத்துவம் என்ன சார் கணிதத்தை பொறுத்தவரையும்?
தராசின் முக்கியத்துவம் நான் பார்க்குறது என்னென்னா, அந்த சமநிலைப்படுத்துறது. தராசுடைய பேசிக் பண்பே என்னென்னா, இரு பக்கமும் நம்ம ஒரு சில இதை வைக்கும் போது இதுவும் அதுவும் சமனாக இருக்கிறது எப்போ அப்படிங்க சமன்படுத்துதல். இது தான் வந்து அல்குவாரிசுமி அப்படிங்கிற பர்சிய நாட்டு அறிஞர் வந்து அல் ஜப்பர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதும் போது, அதுதான் இன்றைக்கி அல்ஜிப்ரானாச்சு. அந்த அல் ஜப்பர் தான் காலம் மாற மாற அந்த பெயர் மருவி அல்ஜிப்ரா அப்படின்னு மாறிச்சு. அல்குவாரிசுமி அப்படிங்கிறது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது புரிஞ்சு வச்சா தராசு மூலமாக தான் புரிய, தராசு முறையில். அதான் அவர் பேர் என்னென்னா பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவார் அது. அப்போ என்னென்னா, இப்போது தெரியாததும் ஒரு பக்கம் வச்சிடறோம், தெரிஞ்சதும் இன்னொரு பக்கம் வைக்கிறோம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 3 சாக்லேட்டு இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. அந்த 3 சாக்லேட்டுன்னு எனக்கு முதல்ல தெரியல, நான் இங்கே அந்த 3 தெரியாத எக்ஸ்னு ஒரு பொருள் இங்கே வைக்கிறேன். இது 3 வச்சா தான் இங்கே கரெக்டாக சமநிலைப்படுத்த முடியும். இது தெரியாதப்போ நான் என்ன பண்ணு, இங்கே ஒரு கல் வைக்கிறேன், இதோட அளவு என்னென்னு தெரியாது, 3 வச்சு நம்ம இங்கே 4 வச்சா இதுக்குழை வந்துடும், 2 வச்சா இதுக்குழை வந்துடும். அப்போ நம்ம எப்படி வச்சா எந்த இது வச்சா சமனாக இருக்கோ அதுதான் அந்த. அப்போது அந்த சமன்படுத்தும் போது என்னுடைய அதோடைய பண்பு என்னென்னா, தெரியாத மதிப்பை தெரிஞ்ச மதிப்பை வச்சு சமன்படுத்தும் போது இதுதான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சமன் இருக்கும் அப்படிங்கிறது. அது அப்போ அல்ஜிப்ராவோட தத்துவமே அதுதான், அதுதான் அந்த அல்குவாரிசுமி சொல்லியிருப்பார். அந்த அல்குவாரிசுமியோட பெயர் காரணத்தினால அல்காரிதம்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ்ஸாக அவர் சொன்னதுனால அந்த அறிஞருடைய பேருக்காக நம்ம அல்காரிதம் அப்படின்னு.
ஸோ இதுவரை கணிதத்தும் மக்களுக்கும் அல்லது பறவைகளுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னீங்க. கணிதம் வந்து எவ்வளவு முக்கியமானது, கணிதத்தில் மக்களுக்கு அச்சம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சார்?
சார், கணித அச்சம்ங்கிறது சமீப காலத்தில் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா, கணித பாடத்தில் அடிக்கடி நான் சொல்கிறது தான் இது. என்னென்னா, இப்போ நீங்கள் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மாதிரி பாடங்கள்லாம் வந்து ஆய்வுக்கூடங்கள் இருக்குது, நீங்கள் போய் வகுப்பில் புரிஞ்சுக்கலாம் முடியலனாலும் அங்கே போய் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் கணித பாடத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷுவல் கான்செப்ட் நம்மளுக்கு காட்சிப்படுத்தி பார்க்கும்போது கிடைக்கிறது இல்லை பெரும்பாலும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு மூணு விட குறைவு அப்படின்னா அந்த கருத்தாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர, ஏன் ரெண்டு மூணு விட குறைவு அப்படின்னு அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், அது வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பாருங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள். அப்போ ரெண்டு மூணோட குறைவு, ரெண்டு டூ லெஸ் தென் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம், ரெண்டு மூணோட குறைவு இதுதான் இதுதான் தத்துவம் அப்படிங்கிறோம். ஆனால் அது நான் எப்படி புரிய வைப்பேன்னா, ரெண்டு குழந்தைங்களை கூப்பிடுவேன், ஒரு குழந்தைங்களுக்கு ரெண்டு சாக்லேட் கொடுப்பேன், இன்னொரு குழந்தை மூணு சாக்லேட் கொடுப்பேன், இந்த ரெண்டு குழந்தைங்க கொடுத்து வருத்தப்படும். அப்போ அந்த வருத்தம் தானே அது குறைவுக்கு அர்த்தம். இப்போ இப்படி நம்ம வாழ்க்கை இதோட முறையோடு அது சொல்லும்போது, அப்போ மூணு பேர் ரெண்டு பேருக்குமே மூணு சாக்லேட்டை கொடுத்துருந்தா சந்தோஷமாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னா அப்போ சமமாக இருக்குது. அப்போ நம்ம அப்போ மூணு மூணுக்கு சமம், ரெண்டு மூணோட குறைவு, ஏன்னா இது வருத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கணித கோட்பாடுகளையோ கருத்துக்களையோ வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி சொல்லி காட்சிப்படுத்தி காமிச்சு, இப்போ நாங்கள் எங்கள் மன்றத்துலலாம் அதான் இப்போ பைக்கணித மன்றத்தில் நிறைய சூத்திரங்கள் நம்ம வகுப்பில் பார்க்குறோம். இயற்கணிதமாக இருக்கட்டும், அளவியலாக இருக்கட்டும், நிகழ்த்தகவாக இருக்கட்டும், இல்லை கால்குலஸ் மாதிரி நுண்கணிதம் இதில் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச கல்லூரியிலையோ இல்லை பள்ளியிலையோ படிக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளை விகிதம்னா என்ன, அது எங்கே ஏன் பயன்படுது, இந்த மாதிரி இதெல்லாம் எங்கெங்கே வரலாற்று ரீதியாகவே நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத பள்ளியிலையோ கல்லூரிலையோ நடத்தும் போதே சொல்லிட்டோம், அந்த வரலாற்று சான்றுகள் எல்லாம் வச்சு சொன்னோன்னா பையனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும் மாணவருக்கு. இப்போ என்ன பிரச்சனை கணித அச்சத்துக்குன்னா, இவன் படிக்கிறது தேர்வுக்கு தான் தேவை, இதுக்கும் நம்ம வாழ்வியல் முறைக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக படிக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற பாடங்கள்லாம் ஒரு மாத்திரை வாங்கினா கூட அதில் என்னென்ன கெமிக்ஸ் இது மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறது போட்டுடுறாங்க அட்டையிலேயே, நம்ம அப்படி போட மாட்டேங்கிறோம். இப்போ அந்த உள்ளே இருந்த இதை வந்து நம்ம எடுத்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த கணித அச்சம் போயிடும். அதுக்கு நிறைய கணித மாதிரிகள் உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி நிறைய மென்பொருள் இருக்குது, சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்கு, காட்சிப்படுத்தி காமிக்கலாம்.
கணிதத்தில் அச்சம் ஏற்படுறதுக்கு காரணம், ஒரு கணிதத்தை நம்மளால் செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாதுங்கிறதுனால ஏற்படக்கூடிய பயம்தான் அச்சமாக உருவாகுது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க?
இல்லை அவங்களுக்கு அது போய் சேரலை, அந்த கோட்பாடுகளை அந்த உண்மையாக தெரிஞ்சுக்கிறானே தவிர அது ஏன் உண்மைன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்க. தன்மையை புரிஞ்சுக்கல, தன்மையை புரிஞ்சுக்கல, புரியல.
அந்த சிலந்தி வலை, அது வந்து தோராயமாக வந்து வட்டமாக அல்லது சதுரமாக வராமல் அது ஒரு புது வகையாக இருக்குது. அது வந்து ஆரம் அல்லது சுற்றுவட்டம் அப்படிங்கிறதுல வந்து அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது தெரியல, ஆனால் அதில் பெரிய தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்றாங்க.
ஆமாம், நிச்சயமாக. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றுக்கணக்கான வகையில் அது வலை பண்ணுமா, அதில் அந்த அது வெப் டிசைன்னே பேர், அதுக்கு பேர் அதில் தான் நம்ம இந்த வெப்னே வந்தது, நம்ம இந்த வேர்ல்டு வைடு வெப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு உதாரணமாக இந்த இதோடைய கட்டுமானம் தான் நம்ம அடையாளமாகவே எடுத்துக்கிறோம். இந்த சிலந்தி வலையை தான் எடுத்துக்கிறோம், ஏன்னா வலை பண்ணி அதுதான் வலையின் அலை வரிசை, இந்த வலை இதுன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி. ஸோ இதுக்கு எல்லாமே முன்னோடியாக சிலந்தியை தான் நம்ம பார்க்குறோம். அது காரணம் என்னென்னா, நல்ல ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல உறுதியாகவும் இருக்கும். அப்போ அந்த உறுதியாக இருக்கிறதுக்கு அதோடைய இது பண்பு காரணம், அதோடைய கட்டமைப்பு காரணம். அது ஏன் அந்த வடிவத்தில் அந்த இது மாதிரி விரிஞ்சு போகுது இல்லைங்களா, அது ஏன் அப்படி வருதுன்னா, மற்ற இறைகளில் எங்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே அதை பிடிச்சி வைத்துக்கும். இப்போ நீங்கள் எந்த முதல் லேயரில் அது மாட்டினா கூட காலப்போக்கில் அது என்ன ஆகும்னா, அப்படியே அந்த நடுவில் ஒரு கம்பி மாதிரி வரும் பாருங்கள், அங்கே வரும்போது சரிக்கிட்டு கடைசியில் உள்ளே வந்துடும். இப்போ இதனுடைய அந்த இறை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணுறதுக்கு அந்த அமைப்பான, அது ஏன் அந்த அமைப்பை அது தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னும் புரியல. பட் ஆனால் உறுதியானது, அது வந்து உறுதியாக இருக்குது. அதில் நான் சொன்ன நூற்றுக்கணக்கான வடிவத்தில் சில வடிவங்களில் கணித பண்பு அதிகமாக இருக்குது, சில இதில் குறைவாக இருக்குது.
அது வந்து காற்றடிக்கும் திசைக்கு எதிராக தான் கட்டும் அப்படிங்கிறாங்களா? அப்படியா?
ஆமாம் சார், ஆமாம். ஏன்னா காற்றடிச்சதுன்னா என்ன ஆகிடும்னா, அந்த இறை மாட்டினது ரொம்ப அதிக காற்று விசை வரும்போது அது பறந்து போயிடலாம், தப்பிக்க. அதனால எதிர் திசையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட அதுக்கு தெரிஞ்சிருக்கு. தேனீக்கும் அப்படி தான், தேனீக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும். தேனீக்கும் சரி, சிலந்தி வலை பூச்சிக்கும் சரி, இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் தான் இருக்கு.
இயற்கையெல்லாம் பறவைகள் சொல்கிறோம், அந்த பறவைகளோட கடல் கடந்து வருது, ஒரு 2000 கிலோமீட்டர் அல்லது 3000 கிலோமீட்டர் பயணிக்குதுங்கிறாங்க. அந்த தூரத்தை வந்து அது எப்படி கணிக்குது, அல்லது அந்த தூரத்தை பயணம் செய்யும்போது அதுக்கு இடையில ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு எப்படி?
இல்லை, பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூரங்கள் கணக்கீடு அதுக்கு தெரிஞ்சிருக்காது. அது இடம் சார்ந்து அது மெமரியில் வச்சுக்கும். ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சவுத் அமெரிக்காலேருந்து வேடந்தாங்களுக்கு வருதுன்னு வச்சுப்போம், இப்போ அந்த இடம் அதுக்கு தெரியும். இப்போ இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன், எனக்கு அந்த ஊர் பிடிச்சுன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன கிலோமீட்டர்னு நான் பார்க்க மாட்டேன், அந்த இடம் பிடிச்சுன்னா போயிடுவேன். ஏன்னா பயணிக்கும் போது ட்ரெயினோ இல்லை ஏதோ ஒரு வாகனம் கொண்டு போய் சேர்க்க போகுது, அதனால நான் அதை பற்றி கவலைப்பட, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் அது 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 போயிடுது. அதை பற்றி அது இப்போ 10 கிலோமீட்டர் முன்ன பின்ன வந்தாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி இருக்காது. அதுக்கு ஆனால் என்னென்னா இப்போ சமீப இதில் காக்காய்க்கு வந்து 6-7 மேலே தெரியாதுங்கிறாங்க, எனக்கு தெரியாது எண்ணிக்கை தெரியாது. அதே மாதிரி இந்த புறாவை வச்சு இப்போ சமீபமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பூஜ்யம்னா என்னன்னு தெரியுது. தேனியை வச்சு பூஜ்யம்ங்கிறத கண்டுபிடிக்குது தேனி. அதாவது எப்படி அதை பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 பொருள் இருக்கிற இதில் அதுக்கு சாப்பாடு மாதிரி வச்சிடுறாங்க, அது வந்து 3 எடுத்து சாப்பிடுது. 4 வச்சா அதுக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இன்னொரு பறவை கூப்பிடுது, இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அது 4-5 எண்ணிக்கை தெரிஞ்ச உடனே அது நிறுத்திக்குது. 3 சாப்பிட்ட உடனே நிறுத்திட்டு அது வந்து கூப்பிடுது இன்னொரு பறவையை அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு உள்ள தேவை அப்போ எண்ணிக்கை தெரிஞ்சாதுன்னு அதுக்கு நிறுத்த முடியும். அந்த எண்ணிக்கை நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. அது வெவ்வேறு பொருளை வச்சும் பண்ணியிருக்காங்க, ஒரே பொருளை வைக்காமல் அது எப்படி பண்ணினாலும் அது 3-3, 2 இது ஆடை வச்சும் பண்ணியிருக்காங்க, பறவைகள் மட்டும் இல்லாமல். அதில் தேனி வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுறதுன்றாங்க. தேனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, மற்ற பூச்சிகளை விட பறவைகளை விட உயிரினங்களை விட
எப்படி எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது,
அது தேனி ஏன் கண்டுபிடிக்குதுன்னு தெரில. ஆனால் அது வந்து மற்ற உயிரினங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்குது, அதாவது இமீடியட்டாக தெரியுது அதுக்கு 2 என்ன 3 என்ன. அது மாதிரி பல்பு மாதிரி வச்சு அணைஞ்சு காமிக்கிறாங்க, அது 2 போட்டால் அந்த 2 பல்பில் போய் கரெக்டாக உட்காந்துக்குது. அதுக்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டா அது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி அதால் அது செய்ய முடியுதுங்கிறது அது இன்னும் ஆச்சரியமாக. ஆனால் அதால் பண்ண முடியுங்கிறது அப்போ லைட்டை எரியாமல் 0 போட்டாக்க பூஜ்யங்கிறது வெறுமை அப்படிங்கிறது அதுவும் தெரிஞ்சுக்குது, அதுவும் போய் உட்காந்துக்குது. 1 லைட்டு போட்டால் 1 போய் உட்காந்துக்குது. அப்போ அது அது எப்படி அதெல்லாம் இது எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மனிதர்களுக்கு தான் எண்கள் இல்லை நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதுல, இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமே சொந்தம் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுல என்ன என்ன அதோடைய கட்டுப்பாடுகள் இருக்கும், அதோடைய இதுக்கு சார்ந்து அதுக்கு இவ்வளோதான் இருக்கும், நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கும், முன்ன பின்ன அந்த அளவில் தான் மாறுமே தவிர தெரிகிற விஷயத்தில் எல்லாருக்கும்
கணிதங்கிறது வந்து மனித சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை,
கிடையாது. ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் எல்லா பொருட்களும் மனிதனுக்கு மட்டுமே கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் சார்ந்தது, எல்லாருக்கும் பொது தான். அதுதான் நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம வந்து பெருமைப்படுத்திட்டு நம்ம இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமே அது பொது தான்.
நம்ம இப்போ இயற்கையிலேயே தண்ணீர்னா வச்சுட்டு போங்கிறோம், 2% ஆக்சிஜன் இருக்கு, அது மாதிரி ஒரு முறைக்கும் கணிதம் இருக்குது. கணிதம் இல்லாமல்
அதுதான் அந்த மூலக்கூறு உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது, அது வந்து திடமாக இருக்காது. நீங்கள் அந்த அணுக்களை மாற்றிட்டீங்கன்னா அது பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த 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 கணக்கு தான் அது சொல்கிறது. இப்போ நான் அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வரக்கூடிய பறவையோ இதுவோ தண்ணி குடிக்கும் போது அதுக்கு 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு இருக்குது, 1 ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் அது தெரியாமல் பயன்படுது, அது அதை பண்ணிக்கும், அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கும்.
சார், பூஜ்யத்தை இந்தியர் தான் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. அந்த பூஜ்யங்கிற ஒரு எண் வரலன்னு சொன்னால் கணிதத்தோடைய நிலைமை என்னவாக இருக்கும்?
இல்லை சார், இதில் ஒரே ஒரு மாறுபாடு என்னென்னா, பூஜ்யத்தை இந்தியா கண்டுபிடிச்சான்னு சொல்லக்கூடாது, அது தவறான ஒரு புரிதல். பூஜ்யர்களை இந்தியா கண்டுபிடிக்கலை. நான் என்னோடய புத்தகத்தில் எப்படி இதை எழுதியிருப்பேன்னா, எல்லாருக்குமே பூஜ்யத்தை பற்றி தெரியும். பண்டைய காலத்தில் மாயன்கள் பற்றி, அதுக்கப்புறம் நம்ம இந்தியர்களும் இருக்கும், சைனாவில் தெரியும் பூஜ்யம்னா என்னென்னு, ஆப்பிரிக்காவில் இருந்த மனிதர்களுக்கும் தெரியும். ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மனித குலம் தோன்றி பரவிச்சதாக சொல்கிறோம். இப்போ அங்கேயே தெரியும் பூஜ்யம்னா என்னென்னு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பூஜ்யத்துக்கு குறியீடு எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ 1 ஒரு கோடு போடுறாங்க, 2 கோடு இல்லைன்னா எதாவது கிராஸ் மாதிரி போடுறாங்க, ஒரு குறியீடு இருக்கும். இப்போ குறியீடே இல்லாமல் வெறுமையாக இருந்தால் அது பூஜ்யம்னு எடுத்துக்கிறாங்க. மாயன்களும் சரி, மாயன்கள் வந்து ஒரு காயின் மாதிரி வைப்பாங்க. பூஜ்யத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அடையாளத்துக்கு ஒரு காயின், அப்போ ஒரு காயின் வச்சா 1 பூஜ்யம், 2 காயின் வச்சா 2 பூஜ்யம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க. ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு முறையில், அப்போ அவங்களாம் வந்து ரொம்ப பழைய ஆளுங்க தான். இப்போ அதனால் அதுமாதிரி தெரியும். பூஜ்யத்தை இந்தியா கண்டுபிடிக்கல, என்ன பண்ணிடணும், இந்தியாவோட பெருமை பூஜ்யத்துக்கு என்னென்னா, பூஜ்யத்துக்கு அர்த்தம் கொடுத்தோம். அதாவது இப்போ நீங்கள் இப்போ 10-100 என்ன வித்தியாசங்கிறது இந்தியா தான்
சொன்னோம்.
அதாவது நீங்கள் பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னால், இதை தான் ராமானுஜன் வாழ்க்கையிலையும் கேட்டார். நீங்கள் பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லும்போது 10 போடும்போது 1 அப்புறம் 1 போட்டால் 10ங்கிறீங்க, 2 போட்டால் 100, 10 மடங்காக எழுத அது எப்படி அதிகரிக்கும்? இது அப்போ மதிப்பு இல்லைன்னு சொல்கிறது தப்பு இல்லை அப்படி. அப்போ இந்த இடம் மதிப்பு சிந்தனை, பிளேஸ் வேல்யூ சிஸ்டம், நம்ம இன்னையாவது ஆரியபட்டர் கொடுத்தது. ஸோ அதனால தான் நம்ம அந்த அப்போ நான் என்னோடய புத்தகத்தால் தான் என்ன சொல்லியிருப்பேன்னா, பூஜ்யத்தோட சிந்தனை வரலாற்று ரீதியாக எல்லாருக்குமே இருந்திருக்கு. அப்போ நான் எப்படி எழுதியிருப்பேன், இந்தியர்களை பற்றி எழுதும் போது இணையில்லா இந்திய அறிவியல்ங்கிற புத்தகத்தில் வெறுமைக்கு பெருமை சேர்த்தவர்கள் அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி
அப்போ பூஜ்யங்கிறத வந்து எல்லாரோட பயன்பாட்டில்
ஒரு அர்த்தம் ஆமாம், அது புரிதல் இல்லாமல் உருவம் கொடுத்ததும் நம்ம தான். நீங்கள் அந்த உருவம் கொடுத்த முதல் சான்று வந்து 270 அப்படிங்கிற நம்பரில் இந்த ஜீரோங்கிறது குவாலியரில் இன்றைக்கும் ஒரு கோவிலில் அந்த சான்று இருக்குது. அதுதான் முத முதல் சான்று. பல கிட்டத்தட்ட ஒரு 1800-1900 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்காங்க. அதான் நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக இன்றைக்கி முதல் சான்று இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஜ்யத்துடைய முதல் குறியீடு அங்கே தான்
இருக்கும். ஆனால் இப்போ வந்து கணித பூஜ்யம் இல்லாதப்போ மதிப்பே இல்லை. பூஜ்யத்தை வந்து முன்னாடி போட்டால் அதுக்கு மதிப்பு இல்லைங்கிறோம், ஆனால் அதே ஒரு இலக்கத்துக்கு பின்னாடி வரும்போது
அது மதிப்பு இருக்கும் கூட்டிட்டு போதும்.
பூஜ்யத்துக்கு மதிப்பு இருக்குங்கிறதா
மதிப்பு இருக்க தான் உண்மை. அது நம்ம எந்த அதுதான் பிளேஸ் வேல்யூன்னு சொல்கிறோம்.
நேயர்களே, இதுவரை டாக்டர் சிவராமன் அவர்கள் கணிதத்தின் பயன்களும், கணிதம் யாருக்கெல்லாம் தெரியும், நமக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு அனைத்திற்குமே கணிதம் என்பது அறிவுறுத்தப்பட்டு உணரக்கூடியதாக இருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறினார்கள். அவர்களுக்கு புதுகை பண்பலை வானொலி நேரமாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இப்போ நீங்கள் கேட்ட பல கேள்விகளில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, நல்ல கேள்விகளாகவும் இருந்தது எனக்கு. இதில் உங்ககிட்ட புதுகை பண்பலை மூலமாக இந்த கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அநேகமாக இதை கேட்கக்கூடிய நிறைய மாணவர்களும் இந்த இதை கேட்குறவங்களும் ரொம்ப என்ன மாதிரி பூரிப்படைவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கால ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படி மனிதர்கள் முன்னேறினாங்களோ அது மாதிரி தான் எல்லா பாடங்களும் முன்னேறிச்சு. எல்லாமே முதல்ல இன்றைக்கி தெரிஞ்ச விஷயங்கள் அன்றைக்கே வந்துடல எதுவுமே. காலப்போக்கில் கண்டுபிடிப்புகள் மூலமாக மெருகேறி மெருகேறி இன்றைக்கி இந்த நிலைக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீபமாக ஒரு புக்கு எழுதினேன், அதுக்கு பேர் காண்பதெல்லாம் பண்ணி, அதுதான் இந்த இன்றைக்கி உள்ள தலைப்பாக வச்சுருக்கோம். அப்போ என்னுடைய இது என்னென்னா, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கணிதம் இருக்குது. அந்த கணிதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அது எப்படி உள்வாங்கி செயல்படுத்துகிறோம். ஏன்னா கணிதம் வந்து உங்களுக்கு சிறந்த முடிவை சொல்லிடுது. நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த சொற்பொழிவு மூலமாக நீங்கள் பார்க்கலாம், எல்லா உயிரினுக்குமே அது தெரியும். அதை ஃபாலோ பண்ணும்போது சிறந்த முடிவு கிடைக்குது. அப்போ ஏன் கணிதம் வேணும் அப்படின்னா, சிறந்த முடிவுகளை எட்டுறதுக்கு கணிதம் வேணும். அதனால் நம்ம விஷயங்கள் எல்லாமே கணிதம் சார்ந்தது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் படித்தீங்கன்னா விருப்பத்தின் பேரில் நீங்கள் சிறப்பான நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த சொற்பொழிவு மூலமாக நான் எல்லாருக்கும் தெரிவிச்சிக்கக்கூடிய ஒரு செய்தியாக. இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் புதுவை பண்பலை சார்பாகவும் பை கணித மன்றம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களை, இதுவரை காண்பதெல்லாம் கணிதம் என்ற தலைப்பில் சென்னை அரும்பாக்கம் துவாரகதாஸ் கோவர்த்தன் தாஸ் வைஷ்ணவ கல்லூரியின் கணிதத்துறை இணை பேராசிரியர் தேசிய விருதாளர் முனைவர் ஆர் சிவராமன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.